புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சிராப்பள்ளி மா காவேரி மருத்துவமனையின் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மனநல மருத்துவரான டாக்டர் எஸ் தஸ்னிம் பேகம் அவர்கள் மன அமைதியும் மனித வாழ்வும் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக மனநல தினத்துல உங்களை சிறப்பு விருந்தினரா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். புதுகை பண்பலை சார்பா உங்களை அன்போட வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக செஞ்சுக்கங்கம்மா.
வணக்கம், நான் டாக்டர் தஸ்னிம் பேகம், குழந்தைகள் மற்றும் பெண்கள் மனநல மருத்துவர், மா காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியிலேருந்து பேசுறேங்க.
நம்ம எல்லாருமே பொதுவா உளவியல் நிபுணர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இன்னைக்கு மனநலம் மனத ஆரோக்கியமும் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய கருத்தை பரவலா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்ப மனநலம் அல்லது மன ஆரோக்கியம் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே போல யாருமே வந்து மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. சோ உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல மன ஆரோக்கியம் முக்கியம். பொதுவா நம்ம அதை வந்து புறக்கணிச்சிடுறோம். சோ நமக்கு ஒரு மன அழுத்தமோ இல்ல ஒரு மன பதட்டம் ஏற்பட போகும்போது மட்டும்தான் அதை எப்படி நம்ம கையாளுறதுனே தெரியாம நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு தவறான முடிவுகள் எடுத்துறோம். பொதுவாவே சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது கையாளுறதுன்றதை வந்து நம்ம சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஸ்கூல்லயோ இல்ல அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்து இது பண்ணக்கூடாது. சோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம குழந்தைங்கள்ட்ட உட்காந்து கேட்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்றத நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும் போதுதான் ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம வந்து கையாளுறதுன்றது தெரிய ஆரம்பிச்சு வளர்ற காலத்துல ஒரு குடும்ப வாழ்க்கையிலயோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா வர ஆரம்பிக்கும்.
மனநலனுக்கு அடிப்படையா அவனுடைய வாழக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு அடிப்படை காரணிகளா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
மனநலம் மற்றும் மனநோய் அப்படின்றது பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரு ஜெனட்டிக்கா மரபுரீதியான பிரச்சனைனாலதான் வருது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொதுவான கருத்து இருக்கு. பட் அது மட்டும் கிடையாது. சோ என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுமே வந்து ஒருத்தவங்களோட மனநலத்தை வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஒரு குழந்தையே வளர்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல வளர்ந்தாதான் அந்த குழந்தையோட மனநலம் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்டே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, டெய்லி அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு சண்டை போட்டுட்டே அம்மா கிட்ட இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலையில வளர்ற குழந்தை ஒரு மன பதட்டத்தோடையோ இல்ல படிப்புல வந்து ஒரு ஆர்வம் இல்லாம தான் வளர ஆரம்பிப்பாங்க. இப்ப வேலை பாக்குற இடத்துலயுமே நமக்கு வந்து நம்மளோட கலீக்ஸோ நம்மளோட பாஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துல வந்து நல்ல விதமா வேலை பார்க்க முடியும். நம்ம இன்னும் வந்து வேலையிலேருந்து நல்லா அப்க்ரோ ஆகி போக முடியும். ஸோ அதனால என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மனநலத்தை வந்து ஒரு பாதுகாப்பா சேஃபா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்.
ஆமா, இப்ப இந்த மனநிலை பாதிப்பு அப்படின்னா என்ன, மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி எல்லாம் உருவாகுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஸோ மனநல பாதிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஒருவருடைய எண்ணம் சிந்தனை மற்றும் நம்மளுடைய நடத்தைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால தான் வந்து மனநல பாதிப்பு ஏற்படுது. அதாவது ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஆங்ஸைட்டி இல்லை மன சிதைவு நோய்கள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் வந்து ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது.
ஆமா, இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே மனநலன் பாதிப்போடையே அந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. இப்படி பிறப்பிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனநல பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்னென்னலாம் காரணிகள்மா?
குழந்தைகள் பிறப்பிலேயே மனநல பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப தாய்மார்கள் அவங்க பிரெக்னண்டா இருக்கும் போது அவங்களோட மனநல இதை வந்து அவங்க நல்ல முறையா பாதுகாப்பா வச்சுக்கணும். நல்ல ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, பிளஸ் பிரெக்னன்சி டெலிவரி டைம்ல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில பிறப்பாங்க. இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்போட இருந்திருக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா ADHDன்னு சொல்லுவோம், ஆட்டிசம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மூளை வளர்ச்சி குறைஞ்ச மாதிரியான குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வளர ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்ல நம்ம நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு ஊட்டும் போது கூட வந்து குழந்தைகிட்ட ஒரு போனை கொடுத்து அதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஊட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த குழந்தையோட பேச்சு திறன் வந்து ரொம்ப டிலேயா ஆரம்பிக்குது. நார்மலாக ஒரு குழந்தை ஒரு வயசில் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு வயசாகியுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையுமே பேச வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டல்ல அவங்கள வளர்க்குறதும் ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு.
ஆமா, இன்றைய சூழல்ல இந்த மனநல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆண்கள்கிட்ட அதிகமா காணப்படுதா அல்லது பெண்கள்கிட்ட அதிகமா காணப்படுதா? அம்மா,
இன்றைய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனநல பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப காமனா இருக்கு. ஆனா பெண்களுக்குன்னு பார்க்கும்போது ஆண்களை விட மூணு மடங்கு அதிகமா அவங்களுக்கு மனநல பாதிப்புகள் வருது. ஒரு மன அழுத்தமோ மனப்பதட்டமோ, அதாவது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி சொல்றோம். இது எதனால வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பொதுவா பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டே இருக்காது. இப்போ ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வெளியில போவாங்க, வேலை பார்ப்பாங்க, நாலு நண்பர்களோட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனைகளை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டிலேயே இருந்து வேலை செய்வாங்க, வெளியில எங்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் பெருசாக அமையாது. இது போக ஃபினான்ஷியலா பார்த்தா அவங்க காலத்துக்கும் யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எதர் அவங்க கணவரையோ இல்லை அவங்க பிள்ளைங்களையோ சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய வயலன்சஸ் பார்ப்போம். அதாவது வீட்டில் வந்து பெண்களுக்கு இடையே அவங்க மாமியார் மருமகளுக்கு இடையே பிரச்சனைகள், இல்லை ஹஸ்பண்ட்னால ஒரு ப்ராப்ளம், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர்மார்கள் குடிச்சிட்டு வந்து மனைவியை துன்புறுத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப காமனாக மனநல பிரச்சனைகள் இருக்கு.
ஒரு சில மனிதர்களுக்கு இயல்பாகவே இந்த மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் இந்த மனக்குழப்பங்கள்னால பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க தீர்க்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள்லேருந்து வெளிவர்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகள் அல்லது மருத்துவ முறைகள் இருக்குமாப்பா?
இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து தீய பழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து வேலை பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து இப்போது ஒரு குடி பழக்கம் இல்லை ஒரு போதைக்கு அடிமையாகிறதுன்றது ரொம்ப காமனாக ஈஸியாக அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த நெகட்டிவான பீப்புள்களோட பழகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு தான் போக ஆரம்பிக்கிறாங்க. இது இனிஷியலாக கொஞ்சமாக இருக்கிறது போக காலப்போக்கு அது அதிகமா எடுக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது, அதனால அவங்களோட வேலையிலையும் பாதிப்பு, கவனங்கள் நிறைய குறைய ஆரம்பிக்குது, குடும்பத்திலையும் நிம்மதி போக ஆரம்பிக்குது, பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்க நேரிடுது. இது மட்டும் இல்லாம போன் யூஸ் பண்றது வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற 5வது 6வது படிக்கிற குழந்தைங்க கையில கூட போன் இருக்க ஆரம்பிக்குது. இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன்றது ரொம்ப காமன். எல்லாருமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பத்துல கம்மியான முறையில் யூஸ் பண்ணாலும் காலப்போக்கில் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய தவறான வீடியோஸ் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய நேரம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது குடும்பத்தோட ஒரு குவாலிட்டி டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஆமா, இன்னைக்கு இந்த மனநலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வச்சிடறாங்க அல்லது ஒரு ஆதரவற்ற இல்லங்களில் கொண்டு போய் அவங்கள விட்டுடுறாங்க. அப்படி ஆதரவற்றவங்களுக்கு அல்லது குடும்பத்துல மனநலன் குறைவா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பையும் ஆறுதலையும் வழங்கணுமா?
பொதுவா ஒருத்தர் மன ரீதியான பிரச்சனையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது அவங்க குடும்பம் மட்டும்தான். அவங்களோட பிள்ளைகளோ இல்ல கணவன் மனைவிமார்கள் தான் பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வந்து பிளேம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ அந்த நேரங்கள்ல வந்து நான் உன் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நம்பிக்கை தர மாதிரியான வார்த்தைகள் அவங்களை பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து ஹோம்ல போய் விட்டுடுறாங்க. அப்படி விடுறதுனால அவங்களுக்கு இன்னுமே மனநல பாதிப்புகள் அதிகமாக தான் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு மன அழுத்தத்துக்கு தான் அவங்க வந்து கை மீள ஆரம்பிப்பாங்க.
ஒருத்தருக்கு ஒரு மனநல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல மருத்துவ ரீதியா எப்படிப்பட்ட ஆலோசனைகளை அல்லது மருத்துவ முறைகளை நம்ம வழங்கலாங்கம்மா?
பொதுவாகவே நமக்கு ஒரு மன ரீதியா, அதாவது உடல் ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு டாக்டரை போய் பார்த்து அதுக்கான பிளட் டெஸ்டோ இல்லை மற்ற டெஸ்ட்டுகள் பண்ணி நம்ம அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பட் நமக்கு ஒரு மன அழுத்தமோ மன பதட்டம் இருக்கு அப்படின்னா அதை போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்டை பார்த்து அவங்க கிட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டிக்மாவா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மனநல மருத்துவரை பார்த்தாலே ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்றாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அது ஆரம்பத்திலேயே நம்ம அதை கண்டறிஞ்சு அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட், எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம மாத்திரை மருந்துலதான் குணப்படுத்தணும்ன்றது கிடையாது. ஒரு கவுன்சிலிங் செஷன் மூலியமா கூட சில பிரச்சனைகள், அதாவது ஒரு மன பதட்டமோ ஒரு மன அழுத்தம் இருந்தா கூட நம்ம சரி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ இல்லை சைக்காலஜிஸ்டை போய் பார்த்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது மூலியமாவே நம்ம பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய அளவுல வராம நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
ஆமா, இப்ப ஒருத்தர் ஒரு மனநலன் பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனையில மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்ல அந்த வழிமுறைகளை மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாரு, ஒரு சில காலகட்டங்களுக்கு பின்னாடி ஏற்கனவே வந்தது போல திரும்பவும் அவருக்கு அந்த மனநல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
பொதுவா ஒரு மனநல பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் அணுகும் போது எந்த ஒரு நோய்க்குமே இவ்வளவு நாள் நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கால கட்டணை இருக்கு. பட் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மன ரீதியான மாத்திரைகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாத்திரைக்கு நம்ம ஒரு அடிமைத்தனமா ஆயிருவோம் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமே வந்து எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்துல நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் காலப்போக்குல நமக்கு திருப்பியும் அதே மாதிரி மனநல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கரெக்டான முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரெகுலர் ஃபாலோ அப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராம நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கலாம்.
அம்மா, இன்னைக்கு இந்த மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள் அல்லது மருத்துவ முறைகள் மருத்துவத்துறையில எந்த அளவுக்குமா சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா.
பல வருடங்களுக்கு முன்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா மனநல பிரச்சனை ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா மாத்திரை மருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை போய் நம்ம ஒரு ஹோம்ல தான் விட்டுருவோம், இல்லை கோயில் தர்கா இந்த மாதிரி இடங்கள்ல தான் போய் விட்டுருவோம். பட் இப்போ வந்து ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப மைல்டான டோஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே நம்ம அவங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எல்லாரையும் போலயும் அவங்களும் ஒரு வேலைக்கு போகிறதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இப்போ வந்துருச்சு.
அம்மா, இன்னைக்கு இந்த மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்லாம பொதுவா இயல்பா இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு சில பேரு ஒரு சில சூழ்நிலைகளை அவங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுருது. ஒரு சில கவலைகளினாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னாலேயோ அந்த மன அழுத்தத்தினாலேயே அவங்க ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஸோ மன ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மனதை வந்து நல்ல சந்தோஷமான முறையில வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிற்கால வாழ்க்கையும் பொறுத்து இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். பொதுவா 7-9 மணி நேரம் எல்லாரும் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனா இப்ப யாருமே அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி தரதே கிடையாது. நைட் எல்லாம் எல்லாரும் போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் தூங்குறோம். ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜ்ல நமக்கு அது நார்மலா இருந்தாலும் பிற்காலத்துல அதனால நிறைய வயசாகும் போது நிறைய மனநல பாதிப்புகள் வர ஆரம்பிக்குது. ரெண்டாவது பிசிக்கல் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போக ஆரம்பிக்கணும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்ப இருக்க அந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்றோம். போகும் போதே கடையில ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகள் ஆரம்பிக்கணும். இது போக நிறைய பேர் வந்து சோசியல் ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கணும். இப்ப எல்லாருமே வந்து நமக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு சின்ன சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட போறதை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடறோம். பட் அப்படி இல்லாம நம்ம அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்றதுனால நம்ம நிறைய அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்போம், ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம மனநிலை வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு இதில் இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து தயங்காம முதல்ல கேட்கணும். நம்ம போய் எப்படி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, அவங்களை கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு நினச்சி நம்ம இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி லெஸ் எக்ஸ்பெக்டேஷன். யார்கிட்டையும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இவங்க இதை செஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. நம்மளோட மனநல சந்தோஷம் நம்மளோட மன ஆரோக்கியம் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு.
ஆமா, இந்த மனநலம் அப்படிங்கிறது ஒரு வயது வித்தியாசமின்றி இன்னைக்கு இளைஞர்கள் பெரியோர்கள் இன்னைக்கு குழந்தைகள் கூட ஏதாவது ஒரு சிந்தனைகள்ல ஒரு கவலைகள்ல ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு அடுத்த கட்டத்துல ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பணிகள்ல ஒரு தொய்வு ஒரு தடை ஏற்பட்டு போகுது. இப்ப இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே சேர்த்து பொதுவாக அவங்க எப்படி ஒரு மனதை ஆரோக்கியமாக ஒரு பக்குவப்படுத்தி வச்சுக்கிறது, அவங்களுடைய மனநிலை அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை முன்னேற்றி செல்லக்கூடியதுக்கு ஒரு தடையாக இருக்காமல் எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்ம அந்த பணிகளை மேற்கொள்ளணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
பொதுவாகவே இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய மனநல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மனநல பிரச்சனைன்றது வயசில் பெரியவங்களுக்கு மட்டும்தான்ன்றது கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வருது. இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைக்கு அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கூட அந்த குழந்தை ரொம்ப ஒரு பயந்து இருக்கிறாங்க, நிறைய ஸ்கூலுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எனக்கு இதுதான் பிரச்சனைன்றது சொல்லிடுவோம், பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலி டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே ஒர்க் பிஸின்னு போயிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடாவது நம்ம ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். வாரத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இல்லை பெரியவங்களுக்கே இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வரும்.
அதாவது மனதை ஆரோக்கியமா வச்சுக்காத ஒரு சூழ்நிலைனால, இது ஒரு மனக்கவலைனால அவங்களுடைய உடலும் சில பேருக்கு உடல் எடை குறையிறது, எடை வலுவிழக்கிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த மன அமைதி இன்மையினால ஏற்படுது. அப்படி மன அமைதியினால ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள வழிகளை நம்ம மேற்கொள்ளணுமா?
நான் முதலே சொன்ன மாதிரி மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு பொதுவாக எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இருக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம தயங்காமல் யார்கிட்டயாவது போய் அதை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நமக்கு நம்பிக்கையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா, நம்ம ஃபேமிலியில் யாராவது அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையுமே நம்ம ஆரம்பத்துலேயே அதை சரி செய்யலாம். பட் அதை நம்ம வந்து ஆரம்பத்தில் அதை இக்னோர் பண்ணும்போது அது அதிக அளவில் ஆகும்போது நம்ம சாப்பாட்டு எதுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், ப்ராப்பராக தூங்காதனால நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்மளோட பிரச்சனைகளை நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. நம்ம மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணி நம்ம மனசை வந்து நல்ல முறையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்கும்.
இன்னைக்கு மன ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டோ அல்லது டிவியை பார்த்துக்கிட்டோ இரவு நேரங்களில் அதிகமாக ரொம்ப லேட் நைட்டாக தூங்குறாங்க. சில பேர் நைட்டு இரவுகளை தூங்குறதே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மன ஆரோக்கியத்துக்கு தூக்கம் எந்த அளவுக்கு ரொம்ப அவசியம், ஒரு நாளைக்கு சராசரியா எந்த அளவு தூங்குனா அவங்க இயல்பா தன்னுடைய வாழ்க்கையை சராசரியா ஒரு ஆரோக்கியமா வாழ முடியுமா?
பொதுவாகவே தூக்கம் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம். எப்படி நமக்கு உணவு ரொம்ப முக்கியமோ அதே போல தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் ஒரு டிஸ்டர்ப் இல்லாத தூக்கம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம தூங்கும் போது தான் நிறைய ஹார்மோன் செக்ரீஷன்ஸ்லாம் மெலட்டோனின்ற ஹார்மோன்லாம் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அது இருட்டில் தான் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் லேட் நைட் வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்னால அந்த ஹார்மோன் செக்ரீஷனே வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ எப்போவுமே நம்ம 10 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தூக்கத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்.
இது தவிர வேற ஏதாவது மனநலன் ஆரோக்கியத்துக்கு பேண வேண்டிய வழிமுறைகள், அதாவது கூடுதல் தகவல்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க கொஞ்சம் பொதுமக்களுக்காக பகிர்ந்துக்கலாம்.
மனநல ஆரோக்கியம் அப்படின்றது அது முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்த விஷயம்தான், சரிங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நம்ம கவலையா இருக்கணும்னு நினைச்சாலும் அது நம்ம கையில தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்மளால சமாளிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறது தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம தயங்காமல் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம மனநலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்.
அம்மா, இது வரைக்கும் இன்றைய உலக மனநல தினத்தில் மன ஆரோக்கியம் அப்படின்னா என்ன, மனநிலை பாதிப்பு எப்படி ஏற்படுது, இந்த மன குழப்பங்களை எப்படி தவிர்க்கணும், குறிப்பாக மன ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை இன்றைய உலக மனநல தினத்தில் வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
நேர்களே, இதுவரை மனநலம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எஸ் தஸ்னிம் பேகம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.